ஓம் சாந்தி. April 22, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையுடன் மிக சரியான நினைவில் இருங்கள். உங்களின் முகங்கள் சதா பிரகாசமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். கேள்வி: நினைவில் இருப்பதற்கான வழி என்ன? அதனால் ஏற்படும் நன்மைகள் யாவை? பதில்: நீங்கள் நினைவில் இருக்கும் பொழுது உங்கள் தொழில் போன்றவற்றில் உள்ள குழப்பங்கள் அனைத்தையும் உங்கள் புத்தியிலிருந்து நீக்கி உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். ஷரீரமும் ஷரீர உறவுகளும் பெரிய வலையாகும். அந்த வலையை விழுங்கி ஷரீர உணர்விற்கு அப்பால் செல்லுங்கள். நீங்கள் மரணிக்கும் பொழுது உலகமே உங்களுக்காக மரணித்து விடுகிறது என்பதே அதன் அர்த்தமாகும். நீங்கள் மரணித்து வாழும் பொழுது, உயிருடன் இருக்கும் பொழுதே அனைத்தையும் மறந்து ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்கிறீர்கள். இதுவே ஷரீரமற்ற ஸ்திதியாகும். இதன் மூலமாகவே ஆத்மாவில் உள்ள துரு அகற்றப்படும். பாடல்: ஓ இரவு பயணியே, கலைப்படையாதீர்கள். விடியலுக்கான தூரம் தொலைவில் இல்லை. ஓம் சாந்தி. குழந்தைகளான நீங்கள் நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். இது கொண்டு நடத்தப்படும் தியானம் அல்ல, மௌனத்தில் அமர்ந்திருத்தல் எனவும் அழைக்கப்படுகிறது. நீங்கள் வெறுமனே மௌனமாக அமர்ந்திருக்கவில்லை, நீங்கள் அத்துடன் எதையாவது செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களின் ஆதி தர்மத்தில் ஸ்திரமாக இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் யாத்திரையிலும் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த யாத்திரையை கற்பிக்கின்ற தந்தை உங்களை தன்னுடன் திரும்ப வீட்டிற்கும் அழைத்து செல்கின்றார். அவர்கள் உங்களை தங்களுடன் அழைத்து செல்லும் லௌகீக பிராமணர்கள், நீங்களோ ஆன்மீக பிராமணர்கள். பிராமண குலம் அல்லது பிராமண ஜாதி என கூறப்படுகிறது. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது நினைவு யாத்திரையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். மற்ற ஆன்மீக ஒன்று கூடல்களில் அமர்ந்திருப்பவர்கள் தங்களின் குருவை நினைவு செய்வார்கள். குரு வந்து உரையாற்றுவார். அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். இது நினைவு யாத்திரையாகும். இதன் மூலம் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் துரு அகற்றப்படுவதற்காக நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள். தந்தையின் வழிகாட்டல்கள் என்னை நினைவு செய்வதனால் துரு அகற்றப்படும். ஏனெனில் நான் மாத்திரமே தூய்மையாக்குபவர். எவரோ நினைவு செய்வதால் நான் வருகின்றேன் என்றில்லை. எனது வருகை நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அது தூய்மையற்ற உலகம் மாறி தூய உலகமாக மாற வேண்டி உள்ள பொழுதே ஆகும். அவர் வந்து மீண்டும் ஒரு முறை பிரம்மா மூலமாக மறைந்துவிட்ட ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார். பிரம்மா ஒரு வினாடியில் விஷ்ணு ஆகின்றார் என இந்த பிரம்மாவை குறித்து கூறப்படுகிறது. பின்னர் விஷ்ணு பிரம்மா ஆவதற்கு 5000 வருடங்கள் எடுக்கின்றன. இந்த விஷயங்கள் உங்களின் புத்திகளால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சூத்ரர்களாக இருந்த நீங்கள் இப்பொழுது பிராமண குலத்திற்குள் வந்துவிட்டீர்கள். நீங்கள் பிராமணர்கள் ஆகும் பொழுது கலப்படத்தை அகற்றுவதற்காக சிவ பாபா பிரம்மா மூலம் இந்த நினைவு யாத்திரையை உங்களுக்கு கற்பிக்கின்றார். படைப்பின் சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டுள்ளீர்கள். இதற்கு காலம் எடுக்காது. இப்பொழுது உண்மையில் கலியுகமாகும். இப்பொழுது கலியுகத்தின் ஆரம்பமே என அம்மக்கள் கூறுகின்றனர். ஆனால் தந்தையோ இப்பொழுது இது கலியுகத்தின் இறுதி காலம் என கூறுகின்றார். அங்கு கார் இருள் உள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு வேதங்கள் சமய நூல்களின் சாராம்சத்தை விளங்கப்படுத்துகின்றேன். குழந்தைகளாகிய நீங்கள் காலையில் இங்கு அமர்ந்திருக்கும் பொழுது நினைவில் அமர்ந்திருக்க வேண்டும். இல்லாதுவிட்டால் மாயையின் புயல்கள் வந்து உங்களின் புத்திகள் உங்கள் தொழில் போன்றவற்றுக்கு திசை திருப்பப்பட்டுவிடும். அந்த குழப்பங்கள் அனைத்தும் வெளிப்புறமானவை. ஒரு சிலந்தி மிகப்பெரிய வலையை உருவாக்குகின்றது. பின்னர் அதை தானே விழுங்கி விடுகிறது. சரீரத்திற்கு சப்பா, தாய் மாமன், குருமார் போன்ற பல சிக்கல்களான விஷயங்கள் உள்ளன. கண்ணுக்கு புலப்படுகின்ற எத்தனையோ வலைகள் உள்ளன. சரீரத்துடன் கூடவே அவை அனைத்தும் விழுங்கப்பட வேண்டும். நீங்கள் சரீரமற்ற ஆத்மா ஆக வேண்டும். ஒருவர் தனது சரீரத்தை நீக்கியதும் அனைத்தையும் மறந்து விடுகின்றார். நீங்கள் மரணிக்கும் பொழுது உலகமே உங்களுக்கு மரணித்து விடுகிறது. இவ்வுலகம் அழியப் போகிறது என்ற ஞானம் உங்களின் புத்தியில் உள்ளது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். தங்களின் வாயை திறக்க முடியாதவர்கள், அதாவது இந்த ஞானத்தை கொடுக்க முடியாதவர்கள், இவர் அதாவது பிரம்மா தந்தையை நினைவு செய்வதை போன்று நினைவில் இருக்க வேண்டும். ஒரு மனைவி தனது கணவனை நினைவு செய்கின்றாள், ஏனெனில் கணவனே அவளது கண்கண்ட தெய்வம் என அவளுக்கு கூறப்படுகிறது. அதனாலேயே அவள் தனது புத்தியை தனது தந்தையிடமிருந்து நீக்கி கணவனிடம் திசை திருப்புகின்றாள். அவரே கணவன்மாருக்கெல்லாம் கணவனாவார், அவரே மணவாளன். நீங்கள் அனைவரும் மணவாட்டிகள். நீங்கள் ஒரு கடவுளை நினைவு செய்கின்றீர்கள். பக்தர்கள் அனைவரும் ராவணனின் சிறையில் உள்ளனர். எனவே தந்தை நிச்சயமாக கருணை காட்டுகின்றார். தந்தை கருணை நிறைந்தவர். அவர் மாத்திரமே கருணை நிறைந்தவர் எனப்படுகின்றார். இந்நேரத்தில் பல்வேறு குருமார்கள் உள்ளனர். சிலர் கற்பித்தல்களை அல்லது வழிகாட்டல்களை வழங்குகின்ற எவரும் குரு என அழைக்கப்படுகின்றனர். இங்கு தந்தை உங்களுக்கு நடைமுறையில் ராஜயோகம் கற்பிக்கின்றார். இந்த ராஜயோகத்தை எவ்வாறு கற்பிப்பதென பரமாத்மாவை தவிர வேறு எவருக்கும் தெரியாது. பரமாத்மா வந்து ராஜயோகம் கற்பித்தார். அதன் பின்னர் என்ன நிகழ்ந்தது எவருக்கும் தெரியாது. அவர்கள் கீதையிலிருந்து பல உதாரணங்களை கொடுக்கின்றனர். சிறுமிகள் கூட கீதையை போதிப்பதால் அவர்களும் சிறிது புகழப்படுகிறார்கள். கீதை இப்பொழுது மறைந்து விட்டது. கீதைக்கு பெரும் புகழ் உள்ளது. தந்தை இந்த கீதை ஞானத்தால் முழு உலகையும் புதுப்பிக்கின்றார். அவர் உங்களின் சரீரங்களையும் வாழ்க்கை விருட்சத்தையும் போன்று அனாதியாக ஆக்குகின்றார். அவர் சரீரத்தை அமரத்துவம் ஆக்குகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். நீங்கள் தந்தையை வரவழைக்கவில்லை. நீங்கள் தந்தையின் நினைவில் இருந்து முன்னேறுகின்றீர்கள். தந்தையின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதில் ஆர்வம் இருக்க வேண்டும். நான் ஷிவ் பாபாவின் நினைவிலேயே எனது உணவை உண்பேன். நான் ஷிவ் பாபா உடனேயே உண்கின்றேன் என்பதே அதன் அர்த்தமாகும். நீங்கள் வேலை செய்யும் பொழுதும் இதற்காக சற்று நேரம் ஒதுக்க முடியும். சிலர் பாபாவிற்கு எழுதுகின்றனர், நான் எனது நாற்காலியில் அமரும் போதும் நினைவிற்காகவே அமர்கின்றேன். எனவே அலுவலகர் ஒருவர் வந்து பார்க்கும் பொழுது நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதே காணாமல் போய்விட்டதை, அதாவது சரீரமற்றவர் ஆகிவிட்டதை காண்பார். சிலரின் கண்கள் திறந்திருக்கும், சிலரின் கண்கள் மூடியிருக்கும். சிலர் இவ்வாறு அமர்ந்திருக்கும் பொழுது எதையுமே கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர்கள் முற்றிலுமாக தொலைந்து விட்டவர்கள் போன்று இருக்கின்றனர். சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு நிகழ்கிறது. பாபா நூலை இழுக்கின்றார். இவர் களிப்புடன் அமர்ந்திருக்கின்றார். உங்களுக்கு என்ன நடந்தது என எவராவது கேட்டால் அவர் கூறுகின்றார், நான் தந்தையின் நினைவில் அமர்ந்திருந்தேன் என்று அவர் கூறுவார். நீங்கள் பாபாவிடம் செல்ல வேண்டும் என்பதை உங்களின் புத்தி அறிந்து கொள்கிறது. தந்தை கூறுகின்றார், ஆத்ம உணர்விற்கு வருவதனால் நீங்கள் என்னிடம் வருவீர்கள். தூய்மையாகாமல் எவரும் அங்கு செல்ல முடியாது. எவ்வாறு நீங்கள் தூய்மையாகலாம்? தந்தையால் மாத்திரமே அதற்கான வழியை உங்களுக்கு காண்பிக்க முடியும். மனிதர்களால் இதனை உங்களுக்கு கூற முடியாது. நீங்கள் சிறிதளவே புரிந்து கொண்டாலும் உங்களால் மற்றவர்களுக்கு நன்மை பயக்க முடியும். நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்து அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் மக்கள் தந்தையை நினைவு செய்து கூறுகின்றனர், ஓ தந்தையாகிய கடவுளே, தந்தையாகிய கடவுளே கருணை காட்டுங்கள். அவ்வாறு அழைப்பது ஒரு பழக்கமாகிவிட்டதை போன்றுள்ளது. தந்தை குழந்தைகளாகிய உங்களை தன்னை போன்று உபகாரிகள் ஆக்குகின்றார். மாயை அனைவரையும் மிகவும் முட்டாள்கள் ஆக்கிவிட்டாள். ஒரு பௌதீக தந்தை தனது பிள்ளையின் நடத்தை சரியில்லாமல் இருப்பதை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை விவேகமற்றவர் என்றும், தந்தையின் சொத்துக்களை ஒரு வருடத்திற்குள் வீணடித்து விடுவார் என்றும் கூறுவார். எனவே எல்லையற்ற தந்தையும் கூறுகின்றார், பாருங்கள், நான் உங்களை என்னவாக ஆக்கினேன். இப்பொழுது உங்களின் நடத்தையை பாருங்கள். இந்நாடகம் எவ்வளவு அற்புதமானது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். பாரதம் அந்த அளவிற்கு வீழ்ச்சியடைந்து விட்டது. இது பாரத மக்களின் வீழ்ச்சியாகும். அவர்கள் தங்களை சீரழிந்தவர்களாகவோ கலியுகத்தவர்களாகவோ தமோ பிரதானமானவர்களாகவோ கருதுவதில்லை. பாரதம் சொர்க்கமாக இருந்த பொழுது அங்கிருந்த மக்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தனர். அதே மனிதர்கள் இப்பொழுது நரகவாசிகளாக உள்ளனர். எவரிடமும் இந்த ஞானம் இல்லை. இந்த பாபாவும் கூட இதை அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது புத்தியில் பிரகாசம் உள்ளது. 84 பிறவிகளை எடுக்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாக ஏனியில் கீழிறங்கவே வேண்டும். ஏறுவதற்கான வழி இல்லை. இறங்கும் பொழுது நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆக வேண்டி இருந்தது. இந்த விஷயம் எவரது புத்தியிலும் இல்லை. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் இப்பொழுது பாரத மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். சொர்க்கவாசிகளாக இருந்த நீங்கள் இப்பொழுது நரகவாசிகள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்துள்ளீர்கள். மக்கள் மறுபிறவியை நம்புகின்றார்கள். எனவே அவர்கள் நிச்சயமாக கீழிறங்கவே வேண்டும். நீங்கள் எத்தனை மறுபிறவிகள் எடுத்துள்ளீர்கள் என்பதையும் தந்தை விளங்கப்படுத்தி உள்ளார். நீங்கள் தூய தேவர்களாக இருந்தீர்கள் என்பதையும் பின்னர் ராவணன் உங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்கிவிட்டான் என்பதையும் இப்பொழுது நீங்கள் உணர்கின்றீர்கள். உங்களை சூத்ரர்களிலிருந்து தேவர்களாக ஆக்குவதற்காக தந்தை உங்களுக்கு கற்பிக்க வந்தாக வேண்டும். மக்கள் தந்தையை விடுதலை அளிப்பவர் என்றும் வழிகாட்டி என்றும் அழைக்கின்றனர். ஆயினும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அனைவரும் இதனை புரிந்து கொண்டு நீங்கள் என்னவாக இருந்து என்னவாகி உள்ளீர்கள் என பார்க்க போகின்ற காலம் வெகு விரைவில் வரும். நாடகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது என பாருங்கள். நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவீர்கள் என உங்களில் எவரும் கனவு கூட கண்டிருக்க மாட்டீர்கள். தந்தை உங்களுக்கு பல பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துகின்றார். நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து உங்களின் ஆஸ்தியை பெற விரும்பினால் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். நினைவு யாத்திரையில் இருப்பதை பயிற்சி செய்யுங்கள். கிறிஸ்துவ பாதிரிமார் உலாவச் செல்லும் பொழுது அவர்கள் ஆழமான மௌனத்தில் நடந்து செல்வதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் கிறிஸ்துவின் நினைவில் இருக்கின்றார்கள். அவர்கள் கிறிஸ்துவை நேசிக்கின்றார்கள். ஆன்மீக வழிகாட்டிகளாகிய நீங்கள் அதி அன்பிற்கினிய பரமதந்தை பரமாத்மா மீது அன்பான புத்தியை கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதற்கு எடுக்கும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக முன்னைய கல்பத்தில் நிகழ்ந்தது போன்றே ராஜ்யம் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்படும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தை உங்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டல்களை வழங்குகின்றார். அவ்வாறு இருந்தும் சில நேரங்களில் நீங்கள் ஸ்ரீமத்தையே பின்பற்றாத அளவிற்கு தீய சகுனங்கள் உள்ளன. ஸ்ரீமத்தை பின்பற்றுவதாலேயே வெற்றி கிடைக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுதே வெற்றி கிடைக்கும். தந்தை கூறுகின்றார், எனது வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். பிரம்மாவே வழிகாட்டல்களை கொடுக்கின்றார் என ஏன் நினைக்கின்றீர்கள்? எப்பொழுதும் ஷிவ் பாபாவே உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதாக கருதுங்கள். இவர் சேவைக்கான வழிகாட்டல்களை மாத்திரமே வழங்குவார். சிலர் கேட்கின்றனர், பாபா நான் இந்த தொழிலை செய்ய வேண்டுமா? அத்தகைய விஷயங்களுக்கு பாபா வழிகாட்டல்கள் கொடுப்பதில்லை. தந்தை கூறுகின்றார், நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கான பாதையை உங்களுக்கு காண்பிக்கவே வந்துள்ளேன். இந்த விஷயங்களுக்காக அல்ல. நீங்கள் என்னை அழைக்கின்றீர்கள். ஓ தூய்மையாக்குபவரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். எனவே நான் உங்களுக்கு பாதையை காண்பிக்கின்றேன். இது மிக இலகுவானது. உங்களின் பெயர் மறைமுகமான சேனை என்பதாகும். மக்கள் ஆயுதங்கள் அம்புகள் போன்றவற்றை காண்பித்துள்ளனர். எவ்வாறாயினும் இதில் அம்புகள் போன்ற கேள்விக்கே இடமில்லை. இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். தந்தை வந்து இந்த உண்மையான பாதையை உங்களுக்கு காண்பிக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் அரை கல்பத்திற்கு சத்திய பூமிக்கு செல்கின்றீர்கள். அங்கு வேறெந்த தேசங்களும் கிடையாது. நீங்கள் மற்றவர்களுக்கு இதை விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் உங்களை நம்பாது எவ்வாறு பாரதம் மாத்திரம் இருந்திருக்க முடியும் என கேட்கின்றனர். கிறிஸ்துவிற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அந்நேரத்தில் வேறெந்த சமயங்களும் இருக்கவில்லை. பின்னர் விருட்சம் தொடர்ந்தும் வளர்ந்தது. நீங்கள் உங்களின் தந்தை, உங்களின் தர்மம், உங்களின் கர்மம் ஆகியவற்றை மறந்து விட்டீர்கள். அவ்வளவுதான். நீங்கள் உங்களை தேவ தர்மத்தவர்களாக கருதி இருந்தீர்களாயின் அழுக்கானவற்றை உண்டிருக்க மாட்டீர்கள். எவ்வாறாயினும் உங்களிடம் அந்த நற்பண்புகள் இல்லாமல் இருந்திருந்ததால் நீங்கள் அவற்றை உண்டீர்கள். அதனாலேயே நீங்கள் உங்களை இந்துக்கள் என அழைத்தீர்கள். இல்லாதுவிட்டால் உங்களின் மூதாதையர்கள் தூய்மையானவர்கள் என்றும், நீங்கள் மிகவும் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்றும், உங்களின் சொந்த தர்மத்தையே மறந்துவிட்டீர்கள் என்றும் நீங்கள் வெட்கப்பட வேண்டும். இப்பொழுது நீங்கள் நாடகத்தின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றி மிக தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள். ஏதாவது நிகழ்ந்தால் பாபா இன்னமும் அந்த விஷயங்களை விளங்கப்படுத்தவில்லை என நீங்கள் கூறலாம். அவ்வளவே. இல்லாதுவிட்டால் அவர்கள் அனாவசியமாக குழப்பமடைவார்கள். அவர்களிடம் கூறுங்கள், நாங்கள் இன்னமும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதே நாங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டால் விநாசம் நிகழ்ந்துவிடும். ஆனால் அது அவ்வாறு இல்லை. இன்னமும் காலம் இருக்கின்றது. நாங்கள் இன்னமும் கற்கிற்றுக் கொண்டிருக்கின்றோம். இறுதியில் நாங்கள் முழுமையாக தூய்மையாகுவோம். துரு தொடர்ந்தும் அகற்றப்படும். நீங்கள் தொடர்ந்தும் உங்களின் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக சத்தோப்பிரதானம் ஆகுவீர்கள். தூய்மையற்ற உலகம் அழியப் போகிறது என்பதை நீங்கள் காணலாம். இந்நாட்களில் கடவுள் நிச்சயமாக எங்கேயோ வந்துவிட்டார், ஆனால் மறைமுகமாக இருக்கின்றார் என மக்கள் கூறுகின்றனர். உண்மையில் அது விநாசத்திற்கான நேரமாகும். தந்தை மாத்திரமே விடுதலை அளிப்பவரும் அனைவரையும் மீட்டு வீட்டிற்கு அழைத்து செல்கின்ற வழிகாட்டியும் ஆவார். அனைவரும் நுழம்பு கூட்டத்தை போன்று மரணிப்பார்கள். அனைவரும் ஒரே அளவில் நினைவில் அமர்ந்திருப்பதில்லை என்பதை நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். சிலர் மிக சரியான யோகத்தையும், சிலர் அரை மணி நேர யோகத்தையும், சிலர் 15 நிமிட யோகத்தையும் கொண்டிருக்கின்றனர். சிலர் 1 நிமிடம் கூட நினைவில் இருப்பதில்லை. தாங்கள் முழு நேரமும் நினைவில் இருப்பதாக கூறுபவர்கள் மிகவும் சந்தோஷமான பிரகாசமான முகங்களை கொண்டிருக்க வேண்டும். அத்தகைய குழந்தைகள் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வார்கள். அவர்களின் புத்தி எங்கும் அலைப்பாயாது. அவர்கள் சந்தோஷத்தை உணர்வார்கள். அவர்களின் புத்தி கூறுகின்றது, நான் ஒரே ஒரு அன்பிற்கினியவரின் நினைவில் இருந்தால் துரு அகற்றப்படும். பின்னர் அப்பழக்கம் நிலைத்து விடுகின்றது. நினைவு யாத்திரை மூலம் நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியமானவராகவும் என்றென்றும் செல்வந்தர்களாகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். நினைவில் இருப்பதே ஒரே முயற்சியாகும். சக்கரமும் உங்களின் புத்தியில் சுழல்கிறது. நீங்கள் இப்பொழுது மாஸ்டர் விதைகள் ஆகின்றீர்கள். நினைவுடன் கூடவே சுயதர்ஷன சக்கரத்தையும் சுழற்றுங்கள். பாரத மக்களாகிய நீங்கள் கலங்கரை விளக்கங்கள். நீங்கள் அனைவருக்கும் வீட்டிற்கான பாதையை காண்பிக்கின்ற ஆன்மீக கலங்கரை விளக்கங்கள். அதுவும் விளங்கப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான பாதையை காண்பிக்கின்றீர்கள். இவ்வாறே நீங்கள் ஆன்மீக கலங்கரை விளக்கங்களாக இருக்கின்றீர்கள். உங்களின் சுயதர்ஷன சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. நீங்கள் பெயரை எழுத விரும்பினால் அதை விளங்கப்படுத்தவும் வேண்டும். பாபா தொடர்ந்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் அவருக்கு நேர் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். அன்பிற்கினியவருடன் நேர் முன்னிலையில் அமர்ந்திருப்பவர்கள் மீதே ஞான மழை பொழிகின்றது. பாபாவிற்கு நேர் முன்னிலையில் இருந்து கேட்பதே மகா சந்தோஷமாகும். இரண்டாவது ஒளிப்பதிவு நாடாவை கேட்பதாகும். மூன்றாவது முரளியாகும். ஷிவ் பாபா அனைத்தையும் பிரம்மா மூலம் விளங்கப்படுத்துகின்றார். இந்த பிரம்மாவும் அறிவார். இருந்த போதிலும் ஷிவ் பாபாவே அனைத்தையும் கூறுவதாக நீங்கள் கருத வேண்டும். நீங்கள் இவ்வாறு சிந்திக்காதுவிட்டால் அதிக கீழ்ப்படிவின்மை உள்ளது. ஷிவ் பாபா கூறுவது அனைத்தும் நன்மை பயப்பதாகும். இதில் ஏதாவது இழப்பு நஷ்டம் இருப்பதாக தென்பட்டாலும் அதுவும் கூட லாபமாக மாறிவிடும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, தந்தையின் ஒவ்வொரு வழிகாட்டலையும் பின்பற்றி முன்னேறுங்கள். தந்தை ஒருவர் மீது உண்மையான அன்பை கொண்டிருங்கள். தந்தையின் நினைவில் இருந்தவாறு உணவை தயாரித்து உண்ணுங்கள். இரண்டு, ஓர் ஆன்மீக கலங்கரை விளக்கமாகி அனைவருக்கும் முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான பாதையை காண்பியுங்கள். நீங்கள் நிச்சயமாக தந்தையை போன்று உபகாரி ஆக வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் இறை பெருமையில் திறமாக இருப்பதன் மூலம் அனைத்து வகையான துயரங்களிலிருந்தும் விடுபட்டு நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் ராஜரிகமானது ஆக்குவீர்களாக. சதா இந்த இறை பெருமையுடன் இருங்கள். நான் பாப் தாதாவின் கண்களின் ஒளி. வேறு ஏதும் எனது கண்களில் அல்லது பார்வையில் புக முடியாது. இந்த பெருமையை பேணுவதன் மூலம் வெவ்வேறு வகையான அனைத்து துயரங்களும் இயல்பாகவே முடிந்துவிடும். அத்துடன் எந்த வகையான முறைப்பாடுகளும் எஞ்சி இருக்காது. நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக உங்களின் அதிவுயர்ந்த பெருமையில் ஸ்திரமாக இருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் இயல்பாகவே மரியாதையை பெறுவீர்கள். அத்துடன் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ராஜரிகமாக இருக்கும். ஸ்லோகம். ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் என்பவர் அனைத்தையும் தந்தையிடம் ஒப்படைப்பவர் ஆவார். அவ்யக்த இஷாரா. மேன்மை ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் இனிமை என்ற புதுமை, திருப்தி மற்றும் லேசான தன்மை இருக்க வேண்டும். பிராமண ஆத்மாக்கள் பேசும் வார்த்தைகள் சாதாரணமானவையாக இருக்கக்கூடாது. அதுவே மகத்துவமும் புதுமையும் ஆகும். இந்த இனிய வார்த்தைகளாலும் இனிய சமஸ்காரங்களாலும் இனிய சுபாவத்தாலும் தொடர்ந்தும் மற்றவர்களின் வாய்களையும் இனிப்பாக்குங்கள். நீங்கள் சதா கலைப்பற்றவராகவும் இனிமையாகவும் இருப்பவர்கள் என்ற ஆசீர்வாதத்தின் மூலம் தொடர்ந்தும் முன்னேறுவதுடன் பறந்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.